அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 12 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் வெறுப்புணர்வை கக்கும் வகையிலான பேச்சுக்களை தடுக்கும் வகையில் நெறிமுறைகளை உருவாக்குமாறு இந்திய சட்ட ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பற்றிய செய்தி, இந்த உத்தரவு கருத்து சுதந்திரத்தை பாதிக்குமா என்பது குறித்து மனித உரிமை ஆர்வலருடன் ஒரு பேட்டி.
உபயோகமான ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்றுதான் நான் பார்ப்பேன். ஏதி வரவேற்பதற்குரியதா இல்லையா என்பது இல்லை சொல்லக்கூடிய ஒன்றாக நான் நினைக்கல.
இலங்கையில் அத்துமீறி மீன்பிடித்த தமிழக மீனவர்களில் 116 பேர் விடுதலை செய்யப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, இதற்கிடையே இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினை குறித்து நாளை கொழும்பில் நடக்கவிருந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி,
177 மீனவர்களையும் 44 விசைப்படைகளையும் விடுவிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தார். அவர்கள் விடுதலை செய்யப்படாத பட்சத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவது சரியாக இருக்காது என்று தமிழக அரசு கருதுகிறது.
இலங்கையில் சட்டவிரோத வேட்டையாடுபவர்கள் விலங்குகளை கொல்ல இரும்பு துகள்கள் கலந்த வெடிமருந்தை பயன்படுத்துவது பற்றிய செய்தி, பின்னர் பலகனி ஆகியவை இடம்பெறுகின்றன.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள், வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம், விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
யுக்ரைனின் கிரைமியா பிராந்தியத்தை இணைத்துக் கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளையும் ரஷ்யா நிறுத்த வேண்டும் அல்லது விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று உலகின் வளர்ந்த நாடுகள் அமைப்பான G7 தெரிவித்துள்ளது. கிரைமியாவை இணைக்கும் நடவடிக்கையானது சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு பாதகத்தை விளைவிக்கும் செயலாக இருக்கும் என்றும் G7 தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஆதரவுடன் கிரைமியாவில் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறும் மக்கள் கருத்து கேட்பு வாக்கெடுப்பு இதற்கு சட்ட முகாந்திரம் எதுவும் இல்லை என்றும் அவற்றை அங்கீகரிக்க மாட்டோம் என்றும் G7 கூறியிருக்கின்றது. அத்தோடு ரஷ்யா கிரைமியாவை இணைத்து கொண்டால் அதன் மீது தாங்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நடவடிக்கை எடுப்போம் என்றும் G7 கூறியிருக்கின்றது.
ரஷ்ய படைகள் தமது உக்ரைனிய எல்லைப்பகுதியில் குவிக்கப்பட்டு வருவதால் முழு அளவிலான ரஷ்ய படையெடுப்பு ஒன்றை தமது உக்ரைன் நாடு எதிர்நோக்குவதாக உக்ரைனின் இடைக்கால ஆட்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். உக்ரைனின் தலைநகர் கீவிலிருந்து 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள் அணிவகுத்து வந்துவிடக்கூடிய தொலைவில்தான் ரஷ்ய துருப்புகள் இப்போது நிற்கிறார்கள் என்று உக்ரைனிய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் அன்ரே பருபி தெரிவித்திருக்கிறார். கடந்த மாத இராணுவ பயிற்சிக்கு பிறகு ரஷ்ய துருப்புகள் இன்னும் திரும்பிச் செல்லவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய தேசிய காவல் படை ஒன்றில் பொதுமக்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் பொதுமக்களை வலியுறுத்தினார். உக்ரைனில் உள்ள ரஷ்ய குடிமக்களையும் ரஷ்ய மொழி பேசும் மக்களையும் பாதுகாக்க படைபலத்தையும் அவசியம் ஏற்பட்டால் தான் பிரயோகிப்பார் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் முன்னர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
துருக்கி தலைநகர் இஸ்தான்புலில் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்ட 15 வயது சிறுவனுடைய இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றுள்ளனர். கடந்த ஆண்டு ரொட்டி வாங்க சென்ற 15 வயது சிறுவனான பெர்கின் எல்வின் தலையில் கண்ணீர் புகைகுண்டு உருளை அடித்தது. இதில் காயமடைந்த அந்த சிறுவன் நேற்று செவ்வாய்க்கிழமையன்று உயிரிழந்தார். இறந்த இந்த சிறுவனின் பெயரை உச்சரித்தபடி பெரும் கூட்டத்தினரான மக்கள் வீதிகளில் தடைகளை ஏற்படுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் பலர் தனது மகனை கொன்றது துருக்கி பிரதமர்தான் என்று சிறுவனின் அம்மா கூறும் கருத்தை ஆமோதித்திருந்தனர்.
வான்வெளியிலிருந்து சனிக்கிழமை காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்திற்கு என்ன நடந்தது என்பது தமக்கு இன்னமும் தெரியவில்லை என்று விசாரணை அதிகாரிகள் கூறியதைத் தொடர்ந்து மலாய் வளைகுடா வட்டகையைச் சுற்றியுள்ள பரந்த கடற்பரப்பில் தேடுதல் குழுக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளன. காணாமல் போன விமானமாக இருக்கலாம் என்று கருதும் அளவிற்கு அடையாளம் தெரியாத பொருள் ஒன்றை மலாக்கா நீரிணைப் பகுதியில் மலேசிய ராணுவ ராடார் சாதனங்கள் காட்டியிருக்கின்றன. ஆனால் வளைகுடாவின் நேர் எதிர் திசையில் தென்சீன கடல் வட்டகையிலும் அனைத்துலக தேடுதல் முயற்சிகள் நடந்து வருகின்றன. குழப்பகரமான தகவல்களை மலேசியா வெளியிட்டு வருவது பற்றி சீனா முறைப்பாடு செய்திருக்கிறது. இல்லை, அப்படி குழப்பம் எதுவுமே இல்லை, விமானத்திற்கு என்ன ஆகிவிட்டது என்பது பற்றிய உறுதியான ஒரு ஆதாரம் எங்களிடம் இல்லை என்று மலேசியா கூறியிருக்கிறது.
நியூயார்க்கில் ஒரு பெரும் வெடிப்பை தொடர்ந்து அருகருகே இருந்த 2 குடியிருப்பு கட்டிடங்கள் இடிந்து வீழ்ந்துள்ளன. ஈஸ்ட் ஹார்லம் மாவட்டத்தில் உள்ள பார்க் அவென்யூவில் 5 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட வெடிப்பை தொடர்ந்து அங்கு தீயை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் குறைந்தபட்சம் 1 கொல்லப்பட்டதுடன் மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றனர்.
இணையம் கண்டுபிடிக்கப்பட்டு 25 நிறைவடையும் என்று இணையத்தை கண்டுபிடித்தவரான டிஎம் பேர்னர்ஸ்லி இணைய சுதந்திரத்தை உறுதி செய்வதற்கு உலகளாவிய ஒரு உரிமைகள் பிரகடனம் தேவை என்று கூறியிருக்கிறார். இணைய பயன்பாட்டாளர்கள் அரசாங்கத்தின் கண்காணிப்புகளிலும் பெருவணிக நிறுவனங்களின் தாக்கத்திலும் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார். ஒரு சுதந்திரமான இணையம் இல்லாவிட்டால் திறந்த வெளிப்படைத்தன்மையோடு கூடிய அரசாங்கம் சாத்தியமாகல் என்றும் அவர் எச்சரித்தார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் வெறுப்புணர்வை கக்கும் பேச்சுக்களை கட்டுப்படுத்த தேவையான நெறிமுறைகளை வகுக்குமாறு சட்ட ஆணையத்துக்கு இந்தியாவின் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் பொது நிகழ்ச்சிகளின் போது வெறுப்புணர்வை கக்கும் பேச்சுக்களை கட்டுப்படுத்த தேவையான நெறிமுறைகளை சட்ட ஆணையம் வகுக்க வேண்டும் என இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது நிகழ்ச்சிகளிலும் பிரச்சாரங்களிலும் வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் தரக்குறைவான மற்றும் வன்முறைகளை தூண்டும் வகையிலான பேச்சுக்களை தடுக்கும் நோக்கத்திற்காக தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று தொடர்ந்த பொதுநலன் வழக்கு விசாரணையில் இன்று புதன்கிழமை இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி பி எஸ் சௌஹான் தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்ற இந்த விசாரணை போது தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கூறப்பட்டுள்ளதை அந்த அமர்வு ஏற்றுக்கொண்டது. இதைத் தொடர்ந்து ஜனநாயக நெறிமுறைகளை மீறும் வகையிலான பேச்சுக்களை சரியாக அடையாளம் காண அதற்கு தேவையான நெறிமுறைகளை சட்ட ஆணையம் வகுப்பது முறையாக அமையும் என்றும் நீதிமன்றம் கூறியது. ஆகையால் சட்ட ஆணையம் முறையான நெறிமுறைகளை வகுத்து அவற்றை உடனடியாக மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கவும் அந்த அமர்வு உத்தரவிட்டது. இந்த 2014 இந்தியாவில் மக்களவை தேர்தல் பணிகள் துவங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த உத்தரவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதேபோல் இன்று நடைபெற்ற மற்றொரு வழக்கில் இந்தியாவில் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து அளிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த ஜனவரி மாதம் சந்தனக்கடத்தல் வீரப்பனின் கூட்டாளிகள் 4 உட்பட 15 பேரின் மரண தண்டனையை ரத்து செய்து வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அதை எதிர்த்து இந்திய அரசு தரப்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்ற போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் என கூறி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த 15 பேரின் மரண தண்டனையில் அவர்களது கருணை மனுவை நிராகரிக்க மிக அதிகமான காலதாமதம் செய்ததாக கூறி இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த ஜனவரி மாதம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்தது. இந்த வழக்கின் தீர்ப்பை தொடர்ந்துதான் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலும் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் கருத்துக்களை கட்டுப்படுத்த புதிய நெறிமுறைகள் அவசியமா இருக்கும் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் போதாதா என்ற கேள்வியை மனித உரிமை ஆர்வலர் சுதா ராமலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இப்பொழுது இருக்கின்ற சட்டங்கள்ல வந்துட்டு இதை வந்து கரெக்டா டிஃபைன் பண்ணிடல, அதாவது அது வந்து இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லலை. நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 295A, செக்ஷன் 505, 153A சில ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு இந்திய தண்டனை சட்டத்துல வருகிறது. டெலிபரேட் மெலீஷியஸ் ஆக்ட்ஸ், இன்டென்ட் டு அவுட்ரேஜ் த ரிலிஜியஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் எனி கிளாஸ், இன்சல்டிங் இட் ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது இதை வந்து எது இன்சல்ட் பண்ணக்கூடும், எது டெலிபரேட்டி, எது இன்டென்ஷனல், எது அவுட்ரேஜ் ஆகக்கூடியது அப்படிங்கறது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கோடிஃபை பண்றதுக்கு தான் இன்றைக்கு இந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. அது கொஞ்சம் கூட தெளிவுபடுத்துவதற்காக, ஒரு வரையறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும்.
இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு உத்தரவு நினைக்கிறீங்களா?
வரவேற்பதுன்னு சொல்லணுங்கிறத விட வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் இதெல்லாம் இருக்கலாம் போக முடியும், போக முடியாதுங்கிற அளவுக்கு தெரிவிக்கிறதுக்காக இது உபயோகப்படும் நான் நினைக்கிறேன். உபயோகமான ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்றுதான் நான் பார்ப்பேன். ஏதி வரவேற்பதற்குரியதா இல்லையா என்பது சொல்லக்கூடிய ஒன்றாக நான் நினைக்கல. என்னைய பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்முடைய ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ங்கிறது ரொம்ப 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 அடிப்படையிலான ஃபண்டமெண்டலான ரைட். அதை வந்து கேப் பண்றதுக்கு எதுவும் இருக்கக்கூடாது, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அதை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் தான் தெரியும் அப்படின்ற முறையில் யாரும் எதுவும் செய்தா பேசினாலோ இல்லை தூண்டினாலோ அதற்கு அதை வந்து தடை செய்வதற்கான, அதை வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் செய்வதற்கான, அதற்கு ஆக்ஷன் எடுப்பதற்கான சட்டங்கள் இன்றும் இருக்கின்றன. அதை வந்து இன்னும் கூட வலுப்படுத்தலாம் அஃப்கோர்ஸ். ஆனா மொத்தமே வந்து பேச முடியாத அளவுக்கு எதையும் ஆக்கிவிடக்கூடாது என்பது நிச்சயமாக.
நீங்கள் வந்து இந்திய அரசியல் சட்டத்தின் 19 பிரிவு 19வது ஷரத்து இந்திய பிரஜைகளுக்கு
ஒரு கருத்து சுதந்திரத்தை வழங்கினாலும் அது வந்து ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ற ஒரு அந்த அந்த ஒரு வரையறை கொடுக்கப்பட்டிருப்பதால் இந்தியா போன்ற ஒரு சமூகத்திலே இந்த குறிப்பாக மதவாத உணர்வுகளை தூண்டுகின்ற வகையில் இந்து வலதுசாரிகளும் சரி மற்ற மதங்களைச் சேர்ந்த வலதுசாரி அரசியல்வாதிகளும் சரி ஒரு விருப்புணர்வை கக்குகின்ற சொல்லாடல்களை பொது மேடைகளில் பயன்படுத்துவது என்பது சமீப காலத்தில் பலராலும் கவனிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதை நெறிப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான முயற்சிகள் தேவை என்ற கருத்தும் ஒரு புறத்தில் வலுத்து தானே வருகிறது.
அதற்காக தான் நான் சொன்னேன், இது வந்து உபயோகமான ஒன்றாகத்தான் இருக்கும் என்றுதான் நான் சொன்னேன். அது உபயோகமற்ற ஒரு எக்ஸசைஸ் நான் சொன்னேன். இதுல வந்து நம்ம ரொம்ப வரவேற்க வேண்டிய இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லா ரைட்ஸையும் தாம தன்னகத்தை எடுத்துக்கொண்டு தானே எல்லாத்தையும் சட்டம் இயற்றுவது மாதிரியாக சட்டத்தை கொண்டு வருகின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழல்ல இதை வந்து லா கமிஷன் சொல்லட்டும் அது அரசாங்கம் வந்து ஆணையாக இடட்டும் என்று சொல்லுவது சரியான ஒரு முறையாகவும் நம்ம இதை பார்க்க வேண்டும். பரவலாக பல்வேறான தளங்களில் அலசி ஆராயப்பட்டு அதற்கு பின் தான் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு முயற்சியாக அது இருக்கும். அதனால அது தேவையான ஒன்றாகவும் நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரியான சூழல்ல தான் நான் நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் வந்து லா கமிஷனை இதை பற்றி விவரமாக ஆராய்ந்து ஒரு ஒழுங்கான ஒரு டெபினேஷன்ஸ் கொண்டு வரணுங்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் எக்ஸாஸ்டிங் டெபினேஷன் நிச்சயமாக வர முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து.
ஆனால் இந்த மாதிரியான ஒரு நெறிமுறைப்படுத்துவது என்பது கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் நீங்கள் கவலைப்படுகிறீர்களா?
இது வந்து கைட்லைனாக மாத்திரமே பார்க்க வேண்டும் முக்கியமாக பார்க்கணும். அதாவது எந்த அளவுக்கு தஸ் ஃபார் நோ ஃபர்தர் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியாக இந்த ஹேட் ஸ்பீச் இதுதான் அப்படின்னு சொல்லுவது வந்து ஒரு கைட்லைனாக தான் பார்க்க முடியும். எதையுமே கான்டெக்ஸ்ட் பார்க்கணும்.
ஆனால் இந்த வெறும் கைட்லைன்ஸ் என்பது ஒரு அமல்படுத்தப்படக்கூடிய ஒரு சக்தி இல்லாத பொழுது அது வெறும் வந்து ஒரு உபதேச உரையாக மாறிவிடக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கிறது அல்லவா? எனவே அதை வந்து ஒரு இந்த மாதிரியான விருப்புணர்வை கக்குகின்ற ஒரு பேச்சுக்களுக்கும் உரையாடல்களுக்கும் தெளிவான ஒரு தனியான ஒரு சட்டம் வேண்டும் என்ற குரலும் இருக்கிறதே, அதை பற்றி நினைக்கிறீர்கள்?
இது வந்து டபுள் எஜ் வெப்பனாக நம்ம அதை பார்க்கலாம். இந்த மாதிரியாக ஒரு சட்டம் வரும்பொழுது நம்ம எல்லாரையுமே சைலன்ஸ் பண்ணுவதற்கும் அது உபயோகப்படுத்தப்படலாம்ங்கிறது நம்ம யோஜனை பண்ண வேண்டிய ஒன்று. எந்த ஒரு கருத்தையும் கருத்தினால் மோத வேண்டும் போறீங்க, அந்த கருத்துக்களை மோத விடுவது என்பது கூட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால இந்த ஹேட் ஸ்பீச் சொல்லிக்கொண்டு அதுக்குள்ளார எல்லாரையுமே சைலன்ஸ் பண்ணுவதற்கான வழிமுறைகள் வந்து விடக்கூடாது.
இந்திய மக்கள் சிவில் உரிமைக் கழகத்தின் தமிழக பிரிவின் துணைத் தலைவர் சுதா ராமலிங்கம். செய்தியரங்கம் தொடர்கிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கையின் கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைதான 100 மேற்பட்ட தமிழக மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் ஒன்று இன்று விடுதலை செய்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை சிறைகளில் உள்ள இந்திய மீனவர்கள் 116 பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ள போதிலும் இருநாட்டு மீனவ பிரதிநிதிகளுக்கிடையில் நாளை வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெறவிருந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டபடி நடைபெற மாட்டாது என்று இலங்கை கடற்தொழில் அமைச்சின் ஊடகச் செயலாளர் நரேந்திர ராஜபக்சே அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். இந்திய தரப்பினர் நாளைய பேச்சுக்களில் கலந்து கொள்ள முடியாதிருப்பதாக தெரிவித்து அவர்கள் வேறு ஒரு திகதியை கோரியிருப்பதன் காரணமாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்.
මේ අද හවස අපි ඔක්කොම සූදානම් වෙලා හිටියේ ඉන්දියාවේ පාර්ශ්ව ජීවන සංවිධාන කතා කරලා ඒක කැන්සල් කරා ඒකලන්ට වෙන දිනයක් ඉල්ලනවා.
நாங்கள் நாளை பேச்சுவார்த்தைகளுக்காக தேவையான ஏற்பாடுகளுடன் தயாராக இருந்தோம். ஆனால் எங்களுடன் தொடர்பு கொண்ட இந்திய மீனவ பிரதிநிதிகள் தரப்பினர் பேச்சுவார்த்தைகளை ரத்து செய்திருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தைக்காக அவர்கள் வேறு ஒரு திகதியை கேட்டிருக்கின்றார்கள் என்றார் இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சின் ஊடகச் செயலர் நரேந்திர ராஜபக்சே அவர்கள். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இலங்கை சிறைச்சாலைகளில் உள்ள இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்படாவிட்டால் பேச்சுவார்த்தைகள் நடைபெற மாட்டாது என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எச்சரிக்கை செய்திருந்தார். இதன் காரணமாகத்தான் பேச்சுக்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றதா என அவரிடம் கேட்டபோது கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இன்று 116 இந்திய மீனவர்களை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டுள்ளமைக்கும் மீனவர் விடுதலைக்கும் சம்பந்தமில்லை. அவர்கள் கடைசி நேரத்திலேயே பேச்சுவார்த்தைகளில் நாளை கலந்து கொள்ள முடியாதிருப்பதாக தெரிவித்தனர் என்றார் இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சின் ஊடகச் செயலர் நரேந்திர ராஜபக்ச அவர்கள். இதனிடையில் யாழ் சிறைச்சாலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ள 148 இந்திய மீனவர்களில் 116 பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட மீன்பிடித்துறை திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி அவர்கள் தெரிவித்தார்.
இன்று மொத்தம் 116 பணிபுரியின் பேரில் திணைக்கள பணிப்பாளர் அமைவாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இன்னும் 32 பேர்கள் யாழ் சிறை அவர்களும் காலப்போக்கில் பணிப்பாளர் பெற்றால் செய்யப்படுவார்கள். 34
இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 172 இந்திய மீனவர்களில் 116 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இன்னும் 56 பேர் சிறைகளில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் நாளைய பேச்சுவார்த்தைகளுக்காக கொழும்புக்கு சென்றிருந்த வடபகுதி மீனவர்கள் பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டுள்ளதை அடுத்து வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக மன்னார் மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சொய்சா அவர்கள் சற்று முன்னர் பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இதற்கிடையே நாளை கொழும்பில் நடப்பதாக இருந்த இந்திய இலங்கை மீனவர்களுடையான இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஏன் ஒத்திவைக்கப்பட்டன என்று அந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதாக இருந்த தேசிய மீனவர்கள் சம்மேளனத்தின் தலைவர் மா இளங்கோ அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஜனவரி மாதம் 27 நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு மாத காலம் அந்த இலங்கை கடற்பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பது இல்லை என்று ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் பெரும்பாலான மீனவர்கள் அங்கே செல்லவில்லை. இருந்தாலும் சில மீனவர்கள் சென்ற போது அவர்களை அங்கே கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த 177 மீனவர்களையும் 44 விசைப்படைகளையும் விடுவிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தார். அவர்கள் விடுதலை செய்யப்படாத பட்சத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவது சரியாக இருக்காது என்று தமிழக அரசு கருதுகிறது. அந்த அடிப்படையில் அவர்களை விடுவிக்கப்படும் முயற்சிகளை இலங்கை அரசு எடுக்க வேண்டும் என்று கோரி வந்தோம். அவர்களும் இந்த 116 மீனவர்களை விடுவித்திருக்கார்கள். மீதமுள்ள மீனவர்களை விடுவித்த பிறகு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று தமிழக அரசு கருதுகிறது. அதனால் நாளை நடைபெற இந்த பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த முடிவை வந்து தமிழக அரசே உங்களுக்கு அறிவித்திருக்கிறதா அல்லது நீங்கள் இதை யூகமாக சொல்கிறீர்களா?
இல்ல, தமிழக அரசு இந்த முடிவை எடுத்து எங்களுக்கு தெரிவித்திருக்கிறது.
ஆனால் இந்த கடந்த மாதம் இந்த ஜனவரியிலே நீங்கள் பேசிய பிறகு கடலுக்கு போவதில்லை என்ற முடிவை எடுத்த பிறகு அந்த முடிவு ஏன் மீறப்பட்டது? அந்த முடிவை ஏன் நீங்கள் அமல்படுத்த முடியவில்லை?
அந்த முடிவை கூடுமானவரை அமல்படுத்தியிருக்கிறோம். 6 மாவட்டங்களை சார்ந்த பெரும்பான்மையான மீனவர்கள் அந்த முடிவை அமல்படுத்தி அந்த பகுதிக்கு செல்லாமல் இருந்தார்கள். ஒரு சில மீனவர்கள் தவறுதலாக அந்த பகுதிக்கு சென்றிருக்கலாம், அல்லது அந்த பகுதிக்கு செல்வதற்கு வழியிலேயே அவர்கள் வழிமடக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதுகின்றோம். அந்த மீனவர்கள் அங்கு சென்ற போது அவர்களை அவர்கள் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.
மா இளங்கோ. இதனிடையே இலங்கை மீனவர்களை சட்டவிரோதமான முறையில் மற்ற நாடுகளின் கடற்பரப்புக்குள் செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறு இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
சட்டவிரோதமான முறையில் ஏனைய நாடுகளின் கடற்பரப்பிற்குள் நுழைவதை தவித்துக் கொள்ளுமாறு இலங்கை அரசாங்கத்தினால் உள்நாட்டு மீனவர்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிவித்தலில் சட்டவிரோதமாக நுழைந்து மீன்பிடித்தலில் ஈடுபடும் போது அந்நாட்டு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டால் குறித்த திணைக்களத்தினால் தலையிடவோ அல்லது நிவாரணங்களை மேற்கொள்ளவோ முடியாது என்றும் உள்நாட்டு மீனவர்களுக்கு வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏனைய நாடுகளின் கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தலில் ஈடுபடும் போது கைது செய்யப்படுவது பற்றி அடிக்கடி அறிய முடிகின்றது. விசேடமாக இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் முயற்சிகளை முன்னெடுக்கும் இவ்வேளையில் உள்நாட்டு மீனவர்கள், அதாவது இலங்கை மீனவர்கள் ஏனைய நாடுகளின் கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைவது என்பது அந்த பேச்சுவார்த்தைக்கு கடும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவித்தல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் கூறுகின்றது.
அரசாங்கம் இந்த இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கின்ற மாதிரியான ஒரு விடயத்தை நான் பார்க்கின்றேன். அதே நேரம் இப்படி கூறுகின்ற அரசாங்கம் இந்தியாவிலிருந்து வருகின்ற ஆயிரக்கணக்கான படகுகளை நிறுத்துவதற்கு சரியான ஒரு நடைமுறையை இன்னும் எடுக்கவில்லை என்பது அடுத்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இன்று நாளை நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை பிற்படப்பட்டிருக்கின்றது. காரணம், இந்திய அரசாங்கம் விசேஷமாக தமிழ்நாட்டு அரசாங்கம் திட்டவட்டமாக கூறியிருந்தது, இலங்கையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற மீனவர்களை விடுதலை செய்தால்தான் இந்த கலந்துரையாடல் நடைபெறும் என்று. அப்ப நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விடயம், வெளிநாடுகளிலிருந்து இங்க வந்து ஆக்கிரமிக்கின்றவர்களை தடுக்க முடியாத அரசாங்கம் இப்படி ஒரு விடயத்தை சொல்வது என்பது ஒரு கேலிக்கூத்தான விஷயமாக இருக்கு. ஆனால் அடுத்த பக்கம் அதுல உண்மை ஒன்று இருக்கின்றது, எல்லை மீறி செல்லுகின்ற மீனவர்கள் அந்த நாட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்படுவார்கள், தடுத்து வைக்கப்படுவார்கள், அது உண்மை. ஆனால் அவ்வளவு இலங்கையிலிருந்து அவ்வளவாக சென்று கைது செய்யப்படுவதோ அல்லது அப்படி இருக்கிறது என்பது ஒரு சிறிய அளவான விஷயமாகத்தான் இருக்கின்றது. தற்போது வந்து எங்களுடைய மீனவர்கள் வெளிநாடுகளில் சென்று மீன் பிடிப்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஆரம்பத்தில் வந்து மாலைத்தீவு போன்ற நாடுகளுக்கு சென்றிருந்த சந்தர்ப்பங்கள் இருந்தது, அதனால் சில படகுகள் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருந்தது. ஆனால் தற்போது அந்த நிலை இல்லை என்பதைத்தான் நாங்கள் உணர்கின்றோம். ஒரு சில படகுகள் இந்திய கடற்கரைக்கு சென்றாலும் சில நேரங்களில் மீனவர்கள் சொல்லுகின்ற விடயம், நாங்கள் எல்லை மீறி போனதுக்கான காரணம் இந்த காலநிலை மாற்றம், காற்று, இந்த மாதிரியான விடயங்கள் என்று. ஆனால் அதுவும் தற்போது நிறைய குறைந்திருக்கின்றது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்தியில் இவ்வாறான ஒரு விஷயத்தை சொல்வது வந்து ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், ஆனால் அது ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேலிக்கூத்தான விஷயமாகத்தான் இருக்கின்றது
என்று இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாஸ், இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீன்பிடி படகுகள் மட்டுமல்ல சீன மீன்பிடி படகுகளின் ஊடுருவல்களும் இருப்பதாக கூறுகின்றார்.
சீன படகுகள் இலங்கைக்குள்ளே வந்திருந்ததை நாங்கள் பார்த்தோம். விசேஷமாக கோயா பிரதேசத்திலே வந்து மீன்பிடியில் ஈடுபட்டதும் ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக வடமராட்சி பிரதேசத்திலே மீனவர்கள் கண்டிருக்கிறார்கள். மீனவர்களுடைய தகவல்கள், இலங்கை கொடியுடன் சீன படகுகள் மீன்பிடியில் ஈடுபட்டதாக. இப்ப அதற்கு பிறகு கொஞ்சம் மறைமுகமாக இருக்கின்ற விஷயம், ஆனால் வேறெங்கியாவது மீனவர்களுக்கு தெரியாமல் இது நடக்கின்றதா என்பது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை மறுத்து பல சந்தர்ப்பங்களை சொன்னது, நாங்கள் சர்வதேச எல்லைக்குள் மீன்பிடிப்பதற்கு தான் அவர்களுக்கான அவகாசத்தை கொடுத்திருக்கிறோம்
என்றும் குறிப்பிட்டார். தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடகிழக்கு மாகாண இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாஸ்.
மட்டக்களப்பிலிருந்து பிபிசி செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் மான், காட்டெருமை போன்ற விலங்கினங்களை சட்டவிரோதமாக வேட்டையாடுபவர்கள் அவைகளை கொல்ல பயன்படுத்தும் வெடிபொருட்களால் யானைகளும் கொல்லப்படுகின்றன என்று தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து பிபிசியின் கொழும்பு செய்தியாளர் சார்ல்ஸ் ஹேவிலண்டின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் குமார் ராமலிங்கம்.
இலங்கையில் வனவிலங்குகளை தாடை வெடி எனப்படும் உணவில் வெடிகுண்டை மறைத்து வைத்து இறைச்சிக்காக கொல்லும் கொடூரமான சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த வனவிலங்குகளை கொல்லும் சம்பவங்களில் இப்போது யானைகளும் சிக்கியிருக்கின்றன. ஹகா பட்டாஸ் என்று கூறப்படும் தாடை வெடியை வீட்டிலேயே தயாரிக்கின்றனர். இதில் வெடிமருந்தோடு கூர்மையான இரும்பையும் துகள்களாக செய்து அதை விலங்குகளுக்கு மிகவும் பிடித்தமான உணவில் மறைத்து வைத்து விடுகின்றனர். அந்த உணவை ஆசையாக உண்ணும் விலங்கின் பற்களில் வெடிகுண்டு பட்ட உடனேயே வெடிகுண்டு வெடித்து சிதறிவிடுகின்றது. இதில் அந்த விலங்கின் வாய் மற்றும் தாடை பகுதிகள் சுக்கு நூறாகிவிடுகின்றன. இலங்கையின் தென்பகுதியில் காப்பு காடுகளில் இந்த குண்டை வைத்து கொண்டிருந்த நபர் ஒருவர் மிக அரிதாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய கூட்டாளிகள் இருவரும் தப்பிவிட்டனர். வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலராக செயற்பட்டு வருபவர் ஸ்ரீலால் மித்தப்பல.
The deer, sambar and wild boar and apparently the elephants stumble on it accidentally.
சம்பூர், கொம்பு மான்கள், மான்கள், காட்டு பன்றி போன்றவற்றை குறிவைத்து தான் வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த பொருளில் இப்போது குட்டி யானைகளும் சிக்கிவிடுகின்றன. பாவம், அவைதான் பாவம் இந்த வெடிகுண்டுகளில் சிக்கி படாத பாடுபடுகின்றன. அந்த குட்டி யானைகள் மிகுந்த வலிக்கு உள்ளாகி நெடு நாட்கள் கழித்தே இறக்கின்றன என்று கூறினார் ஸ்ரீலால் மித்தபல. இந்த கொடூரமான முறையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் சுமார் 2 யானைகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும், இப்போது இது பரவலாக இடம்பெற்று வருவதாகவும் நாட்டின் வடமேற்கில் இருக்கும் வனவிலங்கு அதிகாரி ஒருவர் தெரிவிக்கின்றார். இலங்கையில் கிட்டத்தட்ட 5000 யானைகள் இருக்கின்றன. இதில் எத்தனை யானைகள் இந்த வெடிமருந்தால் கொல்லப்பட்டிருக்கின்றன என்பது பற்றிய புள்ளி விவரங்கள் எதுவும் இப்போது இல்லை. இறைச்சிக்காக கொல்லப்படும் மான் போன்ற விலங்குகளை கொல்பவர்கள் உடனே எடுத்து சென்று விடுவதால் அந்த சம்பவம் பற்றி வெளியில் தெரிவதும் கிடையாது. அத்தோடு வெடிகுண்டும் மிகவும் சிறியதாக இருப்பதால் அதை மறைத்து வைத்திருப்பவர்களையும் பிடிப்பது என்பது மிகவும் சிரமமாக இருக்கின்றது.
சார்ல்ஸ் ஹேவிலண்டின் குறிப்பை தமிழ் தந்தவர் குமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பலகணி. இன்றைய பலகணியில் பிரிட்டனில் வசிக்கும் ஆசிய முஸ்லீம் சமூகத்தில் சிலரிடம் காணப்படும் நிறபேத மனப்பான்மை. ஆங்கிலம் மூலம் சேஜ் அசார், தமிழ் வழங்குகிறார் சீவகன்.
கருப்பின முஸ்லீம்கள் விடயத்தில் ஆசிய முஸ்லீம்கள் பாரபட்சம் காட்டுகின்றார்கள். லண்டனை தளமாக கொண்ட சலாம் திட்டம் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. ஆசிய சமூகங்களின் மத்தியில் காணப்படுகின்ற இனவாதம் காரணமாக வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த முஸ்லீம்களுடன் திருமணம் செய்து கொள்கின்ற ஆசிய முஸ்லீம்கள் அவர்களது சொந்த சமூகத்தின் மத்தியிலிருந்து பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக அந்த அமைப்பு கூறுகின்றது. இதன் காரணமாக கலப்பு இன தம்பதிகள் பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக தமக்கு நிறைய முறைப்பாடுகள் வருவதாக கருப்பு இன முஸ்லீம்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற இந்த சலாம் திட்டம் கூறுகின்றது. இது கமால் மற்றும் ஷிமா ஆகியோரின் வீடு. இவர்கள் இரண்டு பேரும் முஸ்லிம்கள். கமால் ஒரு மேற்கிந்தியர், ஷிமாவோ ஒரு வங்காளி. தாம் இருவரும் ஒன்றாக வாழ்வது அவ்வளவு இலகுவானது அல்ல என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார், பின்னர் திரும்பி வந்தார். அவர் இன்னமும் கோபத்துடன் தான் இருக்கின்றார். உண்மையில் அவருக்கு அதிர்ச்சி என்றுதான் கூற வேண்டும். நான் ஒரு கருப்பின ஆணை திருமணம் செய்துவிட்டேன் என்பதை அவரால் இன்னமும் ஏற்க முடியவில்லை. இது தனது தாயை பற்றி ஷிமா கூறியது. ஆனால் ஷிமாவின் தாயார் மாத்திரம்தான் இப்படியான கருத்தை வைத்திருக்கின்றார் என்று கூற முடியாது. ஃபாயிஷா என்பவர் ஒரு பாகிஸ்தானிய தாய். அவருக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கின்றன.
I wouldn't let my child marry a black Muslim because I believe
என்னுடைய பிள்ளை ஒரு கருப்பின முஸ்லீமை திருமணம் செய்வதை நான் விரும்ப மாட்டேன். எங்களுடைய கலாச்சாரத்தைச் சேர்ந்தவர்களைத்தான் அவர்கள் திருமணம் செய்ய வேண்டுமான் நான் நம்புகின்றேன் என்றார் அவர். இந்த மாதிரியான போக்கு கருப்பு முஸ்லீம்களை திருமணம் செய்ய விரும்புகின்ற ஆசிய முஸ்லீம்களின் வாழ்க்கையில் பெரும் பிரச்சினைக்கு உள்ளாக்குகின்றது. மெக்காவில் இருந்து மதினாவுக்கு என்ற பெயரிலான ஒரு குழுவைச் சேர்ந்த இந்த இஸ்மாயில் லீ சவுத் அவர்கள் ஒரு முன்னாள் பாடகர் மற்றும் கவிஞர். இந்த விவகாரம் குறித்து விமர்சிக்கின்ற இசையை அவர் தயாரிக்கின்றார். ஆனால் தனது இசை சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கு அப்பால் த சலாம் ப்ரொஜெக்ட் என்ற ஒரு திட்டத்தையும் இஸ்மாயில் நடத்துகின்றார். தமது நிறம் காரணமாக ஆசிய இனத்தவரிடமிருந்து தாம் பாரபட்சத்தை எதிர்கொள்வதாக பல கருப்பு இனத்தவர் தம்மிடம் முறையிடுவதாக அவர் குறிப்பிடுகின்றார்.
If we keep it honest and straight that the black people in general are portrayed as drug dealers, lazy.
கருப்பினத்தவர்கள் பெரும்பாலும் போதை மருந்துகளை கைவாழ்பவர்கள், சோம்பறிகள், வறியவர்கள், ஒரு நேரெதிரான போக்கை கொண்டவர்கள் என்றே பெரும்பாலும் இங்கு காண்பிக்கின்றார்கள். ஆகவே பெரும்பாலான ஆசிரியர்கள், குறிப்பாக வயதானவர்கள், அதிலும் கருப்பினத்தருடன் சரியாக பழகாதவர்கள் வெறுமனே தொலைக்காட்சியில் மட்டும் அவர்களை பார்த்துக்கொண்டு கருப்பாட்கள் என்றால் அவர்கள் போதை மருந்து போய்ப்பவர்கள், வேலை இல்லாதவர்கள் என்றுதான் கருதுகின்றார்கள். எல்லோரும் அப்படியல்ல, ஆனால் இவர்கள் அப்படி கருதுகின்றார்கள் என்றார் அவர். கிழக்கு லண்டனில் இருக்கும் மசூதியில் கற்பிக்கின்ற இமாம் அப்துல்லா ஹசன் அவர்கள் இப்படியான பாரபட்சம் ஏற்கக்கூடிய ஒன்றல்ல என்று கூறுகின்றார்.
There is nothing whatsoever in Islam which says that a British Asian cannot marry a black or any other.
ஒரு பிரிட்டிஷ் ஆசியர் கருப்பு இன அல்லது வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்ய முடியாது என்று இஸ்லாத்தில் எங்கும் கூறப்படவில்லை. உண்மையில் முகமது நபி அவர்களின் ஒரு மனைவி கூட கருப்பினத்தைச் சேர்ந்தவர். ஆசிய சமூகத்தில் இருக்கின்ற சில ஆட்கள் மிகவும் இனவாதம் பிடித்தவர்கள். அவர்கள் தமது மகள்மார் கருப்பினத்தவரையோ அல்லது வெள்ளை இனத்தவரையோ திருமணம் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த கருத்தை அவர்கள் இஸ்லாத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்று கூற முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் அதனை முற்றாக நிராகரிக்கின்றது என்றார் அவர். கமால் மற்றும் சிமாவின் வீட்டில் அவர்களுக்கு திருமணம் நடந்து 10 வருடங்கள் ஆகிவிட்ட போதிலும் தனது தாயார் திருமணத்துக்கு வரவில்லை என்ற கவலை ஷிமாவுக்கு இன்னமும் இருக்கின்றது.
She didn't come to the wedding. She was still at that point I think she just decided
என்னுடைய அம்மா திருமணத்துக்கு வரவில்லை. அந்த தருணத்தில் அதனை நிராகரிப்பது என்று அவர் முடிவெடுத்து விட்டார். எனக்கு 3 சகோதரிகள். அவர்கள் ஒருவருக்கு அப்பொழுது வயது மிகவும் குறைவு. ஆனால் ஏனைய இருவரும் கூட அதே மாதிரியாக தான் நடந்து கொண்டார்கள். இத்தனைக்கும் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்களாவது எனக்கு இருக்கின்றார்கள் என்று நான் நம்பினேன். ஆனால் அவர்கள் கூட வரவில்லை என்றார் ஷிமா. ஆனால் எதிர்காலத்தில் நிலைமை மாறிவிடும் என்று சலாம் திட்டம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றது. ஆசிரியர்களின் இளைய தலைமுறை இந்த தடைகளை கடந்து மேலும் சகிப்புத்தன்மையுடன் ஏனைய கலாச்சாரங்களை ஏற்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள்.
பிரிட்டனில் ஆசிய முஸ்லீம் சமூகத்தில் சிலரிடம் காணப்படும் நிறபேதம் குறித்த பலகணி. ஆங்கிலம் மூலம் சே ஜசார், தமிழ் தந்தவர் சீவகன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
உக்ரைனின் கிரைமியா பிராந்தியத்தை இணைத்துக் கொள்ளும் அனைத்து நடவடிக்கையும் ரஷ்யா நிறுத்த வேண்டும் அல்லது விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று உலகின் வளர்ந்த நாடுகள் அமைப்பான G7 எச்சரித்திருக்கிறது. வான்வெளியிலிருந்து சனிக்கிழமை காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மலாய் வளைகுடா வட்டக்கை சுற்றியுள்ள பரந்த கடற்பரப்பில் தேடப்பட்டு வருகிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.